வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும், எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானோருமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கேட்டு வருகிற இந்த அருமையான குடும்பத்திற்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, வேத வசனங்களின் மேலே வாஞ்சி உள்ளவர்களுக்கு நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கும் பெற்று அனுபவிக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நேயர் குடும்பங்களிலேயும் பற்பல விதமான தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தாமே, ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் இந்த உலகத்திலே நடமாடிய பொழுது ஐயா, உம்முடைய பாதத்திலே வியாதியோடு வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பவில்லையே. கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி ஆச்சரியமான சுகத்தை தாரும். அவருடைய சுக கேட்டுக்கு காரணமாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்களை விட்டு நீர் அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுநீரக பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக அறுவை சிகிச்சை செய்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் டயாலிசிஸ்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யப்படுகிற சிகிச்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து அற்புதமான பரிபூர்ணமான சுகத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆயிரங்கள் செலவு செய்யப்பட்டு விட்டது. ஆண்டவரே, இன்னமும் சுகமில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, சரீரத்தின் பல்வேறு பகுதிகளிலே, நுரையீரலிலே, தொண்டையிலே, கல்லீரலிலே, இன்னும் பற்பல இடங்களிலே புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும்பப்பா. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டாக்டர்ஸுக்கு தேவையான ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். அன்றுவரை அவர்கள் எடுத்துக் கொள்கிற சிகிச்சை சரீரத்தில் ஏற்ற கிரியை நடப்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல இரத்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர் சிறுமியருக்காக கூட நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களையும் நீர் தொட்டு இள வயதிலேயே ஒரு அற்புதமான சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே திருமணம் பிந்தி செல்கிறதே என்ற வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு ராஜா. கர்த்தர் தாமே அப்படிப்பட்டவர்களுக்கு இறங்கி வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல துணையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயமுள்ள, உம்மை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக நீர் ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை உண்மையாகவே சகோதரியை நேசிக்கக்கூடிய ஒரு கணவனையும், சகோதரனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமாய் தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய நல்ல மனைவிகளையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும், ஏற்ற நேரத்திலே நீர் அதை செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றுவரே, இன்றைக்கும் வேலைக்கு செல்ல விருப்பமில்லாமல் வீடுகளிலே இருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். நல்ல சுகம்பலன் கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, வேலைக்கு செல்ல விருப்பமில்லாமல் நேரத்தையும் பணத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய இருதயத்திலையும் நீர் கிரியை செய்து குடும்ப தலைவராக, பொறுப்புள்ளவராக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நல்ல அறிவை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல படிக்க விருப்பமில்லாத மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். படிக்க வேண்டிய வயதிலே படிப்பதற்கு பதிலாக தேவையில்லாத காரியங்களிலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உம்முகமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு மன மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த நாட்களிலேயும் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வேலைக்காக, படிப்பிற்காக, குடும்ப வாழ்க்கைக்காக சென்றிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் ஐயா, நீரே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தாலும், பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரலும், இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும், நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி கலந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கூட்டிக் கொடுத்திருக்கிற நாட்களையும் காலங்களையும் உமக்கு பிரியமாய் செலவு செய்யத்தக்கதாக பூரணமாய் தங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நீர் அனுக்கரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற பதிலை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்தார் என்று சாட்சி பகிரவும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ரோமர் 6:1 முதல் சிந்திக்க போகிறோம். 5 நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமின் தலைமைத்துவத்தினாலே பாவம் கடந்து வந்ததென்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தினாலே நமக்கு உண்டானதென்றும் பார்த்தோம். இயற்கையாகவே ஆதாம் நமக்கு முதல் தந்தையாயிருப்பதனாலே பாவமானது மனித சமுதாயம் அனைத்தின் மேலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு மற்றொரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனை கொண்டு வருகிறார், நீதியை கொண்டு வருகிறார், நம்மிலிருந்து பாவ உணர்வை அவர் எடுத்து போடுகிறார். அதன் அடிப்படையிலேயே அவரை விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களையே அவர் நீதிமான்களாக்குகிறார். இவ்வாறு சொல்வதனாலே அவர்களை நீதிமானாக்க அவர் துவங்குகிறார் என்று சொல்லலாம். 6 கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனாலே எப்படி நாம் அவரிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து முதலாவது அடிப்படையான சில காரியங்களை கவனிப்போம். நீதிமானாக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த இரண்டு வார்த்தைகளை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது வேறு, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வது என்பது வேறு. நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடையாளப்படுத்தப்படுவதனாலே அதுவே நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாவதற்கு அடிப்படையாகிறது. நாம் கிறிஸ்துவிலே இருக்கிறோம். இந்த இரண்டும் வெவ்வேறு சத்தியத்தை சொல்கிறது, ஆனால் இரண்டும் பிரிக்கப்பட முடியாதது. நீதிமானாக்கப்படுவதுதான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அல்லது கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்படுவதற்கு அஸ்திவாரமாயிருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல் ஒரு செயல், பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு தொடர் செயல். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த நொடி பொழுதிலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு விட்டீர்கள். தேவன் உங்களை நீதிமான் என்று அறிக்கை செய்துவிட்டார். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. அதற்கு பின்னர் தேவன் உங்களிலே செயல்பட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செயல்பட போகிறார். ரட்சிக்கப்படுதல் ஒரு நொடிப்பொழுதிலே நடப்பது, பரிசுத்தமாக்கப்படுதல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் ஒன்று. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீதிமானாக்கப்படுவதன் மூலம் பரிசுத்தமானாக்கப்படுதல் என்னும் முடிவை நோக்கி போகிறோம். நாம் நீதிமானாக்கப்பட்டது நமக்காக செய்யப்பட்ட ஒன்று, நாம் பரிசுத்தமாக்கப்படுவது நம்மிலே நடைபெறும் ஒன்று. நீதிமானாக்கப்படுதல் ஒரு பாவியை நீதிமான் என்று அழைக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறது. நீதிமானாக்கப்படுதல் குற்ற உணர்வை அகற்றுகிறது, பாவத்தின் தண்டனையை அகற்றுகிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது பாவம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வளராதபடி பாவத்தின் வல்லமையை நம்மை விட்டு அகற்றுகிறது. தேவன் நம்முடைய வெளிப்புறத்தையும் அலங்காரமாக்குகிறார், உள்புறத்தையும் அலங்காரமாக்குகிறார் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதினாலே தம் முன்னாலே வெளிப்பிரகாரமாக நம்மை நீதிமானாக அவர் நிறுத்துகிறார். அதேவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வந்து நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது தொடர்ந்து பாவத்திலே நாம் நிலைத்திருக்க முடியாத நம்மை விட்டு செல்கிறதில்லை. இப்படி நான் சொல்வதனாலே நீதிமானாக்கப்பட்டபடியினாலே என்னை பரிசுத்தமாக்குவது கடவுளுடைய கடமை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுவது நீதிமானாக்கப்படுவதின் தொடர்ச்சியாயிருக்கிறது. 1 Cor 31:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 6 வரை பவுல் பரிசுத்தவானின் பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசவில்லை. இந்த 6 பவுல் ஒரு பாவியின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறதில்லை. இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒருவன் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். இந்த 6 முதல் நாம் பார்க்க போகிற சத்தியம், பாவியை எப்படி நீதிமான் என்று கர்த்தர் தீர்த்தாரோ அதுபோல அவர்களை உண்மையாக நீதிமான்களாக மாற்றும் தேவனுடைய வல்லமையை குறித்து வாசிக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட ஒருவர் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறான். தொடர்ந்து பாவத்திலே ஒருவர் வாழ்கிறார்கள் என்றால் மீண்டுமாக பாவத்திற்கு அடிமைப்படுவார்கள். எனவேதான் அவர்கள் பாவத்திலே தொடர்வதில்லை என்று கூறுகிறார். இப்பொழுது விசுவாசிக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலேயும் உயிர்த்தெழுதலிலேயும் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்றால் இப்பொழுது அவரே நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையின் தலைவருமாகிறார். நமக்கு அவர் சுயாதீனம் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய விருப்பப்படி வாழ்வதற்கான ஒரு அனுமதி இல்லை அது. பாருங்கள், ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இங்கே அவர் வாக்குவாதம் செய்வது போல தெரிகிறது, ஆனால் அவர் அப்படி செய்கிறதில்லை. ஞாபகம் இருக்கிறதா, பாவத்தை குறித்து அவர் பேசும்பொழுது பாவம் தொடர்பான உண்மைகளைத்தான் கூறினார். எதையுமே உண்மை என்று சாதிப்பதற்காக அவர் பேசவில்லை. உண்மையான நிலையை பார்த்துத்தான் நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை கூறினார். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அவர் கேட்கிற கேள்வி ஒரு வாக்குவாதத்தை போல தெரிகிறது. கிரேக்க மொழியிலே இது கேட்கப்பட்டிருக்கிற விதமானது ஒரே ஒரு விடையைத்தான் அதற்கு கொடுக்க முடியும் என்பது போல கேட்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆகையால் என்ன சொல்வோம் என்கிறார். தேவனுடைய அற்புதமான இரட்சிப்பை கண்ட பின்னர் அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இதற்கு பதில் அல்லேலூயா தான் சொல்ல வேண்டும். தேவனுடைய அற்புதமான இரட்சிப்பை குறித்து வேறு என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது அவர் கேட்கிற கேள்வி, நாம் பாவத்திலே தொடர்ந்து நிலை நிற்கலாமா? அப்படி நிற்பதனாலே கிருபை பெருகும் அல்லவா என்பது போல கேட்கிறார். அதற்கு என்ன விடை சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு வரக்கூடாது என்பதுதான் விடையாகும். அப்படி யாருடைய வாழ்க்கையிலேயும் ஆகக்கூடாது. ரோமர் 6:2 பாருங்கள். பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இங்கே பவுல் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், ஒரு மனிதனை நீதிமான் என்று தேவன் அறிக்கை எழுதுகிறதுனாலே அவன் நிச்சயமாக நீதியான காரியத்தையே செய்வான் என்று சொல்ல முடியாது. அதாவது அவனை நீதிமான் என்று அழைத்தது அவனுடைய செயல்களிலே அவனை நீதிமானாக்காது. நீதிமான் என்று அழைக்கும் பொழுது அவனுடைய பாவ பாரம் எடுக்கப்பட்டு விட்டது. அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை எடுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் கிறிஸ்து அதை சுமந்து விட்டார். ஆனால் அப்படி நீதிமான் என்று அறிக்கையிடுவதனாலே அவனுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தின் வல்லமை அகற்றப்படுகிறதில்லை. இப்பொழுது பாவத்தின் வல்லமையை அகற்றுவதை குறித்து அவர் பேசப்போகிறார். தேவன் உங்களை நீதிமான் என்று அழைத்து உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்திவிட்டால் நீங்கள் பாவத்திலே தொடரக்கூடாது, பாவத்திலே நிலை நிற்கக்கூடாது. பாவத்துக்கு மறித்த நாம் என்று சொல்லப்படும் ஒரு வாக்கியமானது பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கிறவரை நாம் பாவத்திற்கு மறிக்க முடியாது. அப்படியென்றால் இங்கே பாவத்திற்கு மறித்த நாம் என்று சொல்லப்படுவதின் பொருள் என்ன? பாவத்திற்கு உணர்வற்றவர்களாய் இருப்பதை இது குறிக்கிறது. நமக்கு பதிலாக மறித்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் மறித்து விட்டோம். கிறிஸ்துவிலே நாம் பாவத்திற்கு மறித்து விட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சோதனையே வராதபடி நாம் பாவத்திற்கு மறிக்கவில்லை. உண்மையுள்ள எந்த ஒரு மனிதனும் இதை ஒத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியமான வாஞ்சி உள்ளவர்களாக மாறலாம். இருந்தாலும் பழைய சுபாவம் அவருடைய வாழ்க்கையிலே இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்றும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பாவமே செய்யாத ஒரு நிலைமையை அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையாக அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அப்படி ஒரு 100க்கு 100 பூரணமான வாழ்க்கை அவர்களாலும் வாழ முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அப்படியென்றால் பாவத்திற்கு மறித்தனாம் என்று சொல்லப்படுகிற வாக்கியத்தின் பொருள் என்ன? நாம் கிறிஸ்துவிலே பாவத்திற்கு மறித்திருக்கிறோம். இது இப்பொழுது நம்முடைய நிலைமையை காட்டுகிறது. நாம் கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டு விட்டோம். தேவன் நம்மை நீதிமானாக்கிறபடியினாலே நம்மை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை பார்க்கிறார். என்றாலும் இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் பூரணமாக பாவத்தின் வல்லமைக்கு நாம் மறிக்கிறதில்லை. நமக்குள்ளே அந்த பாவ சுபாவம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் நம்மோடுதான் இருக்கும். எனவே பாவத்திற்கு மறித்த நாம் என்று சொல்லும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து மரித்தபொழுது நாமும் அவரோடு மரித்திருக்கிறோம். நாம் அவரிலே மரித்து அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மை நாமே சிலுவையிலே அடித்துக் கொள்ள முடியாது. பல வகைகளிலே நம்மை நாம் கொன்று கொள்ளலாம். விஷ மருந்தினாலோ துப்பாக்கியினாலோ ஒரு கட்டிடத்திலிருந்து குதிப்பதனாலோ நாம் மரிக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே சிலுவையிலே அடித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை சிலுவையிலே படுத்து உங்களுடைய ஒரு கரத்தை ஆணியினாலே அடிக்கலாம். அப்படியென்றால் அடுத்த கரத்தை எப்படி நீங்கள் சிலுவையோடு அடிக்க முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது. அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நீங்களும் அவரோடு சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டீர்கள். ரோமர் 6:3 பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனமும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். இங்கே ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கும்பொழுது தண்ணீரை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின் சத்தியத்தை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்லும்பொழுது அவருக்குள்ளாக நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிற அந்த பாப்டிசோ என்னும் வார்த்தைக்கு சுமார் 20 அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த பாப்டிசோ என்று சொல்வது உங்கள் தலைக்கு நீங்கள் வர்ணம் தீட்டிக் கொள்வதையும் குறிக்கிறது. ஆனால் இங்கே ரோமர் 6:3 பவுல் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளப்படுத்தப்படுவதை குறிக்கிறது. 1 Corinthians 12:13 பவுல் சொல்லும்பொழுது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்கிறார். அதாவது நாம் கிறிஸ்துவின் மரணத்திலே நம்மையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இப்பொழுது பவுலப்போஸ்தலன் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு தேவையான 3 காரியங்களை குறித்து சொல்கிறார். அவைகளிலே 2 நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பெற்றிருக்கிறோம் என்பது தொடர்பானது, 3வது அனுதின வாழ்க்கை தொடர்பானது. முதல் 2 காரியங்களும் நம்முடைய நிலைமையை குறித்ததா இருக்கிறது என்று சொல்லும்பொழுது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எந்த ஒரு சாதனத்தை வாங்கினாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய புத்தகம் கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகளுக்காக வரும் விளையாட்டு பொருட்களிலே கூட எப்படி அதை பொருத்தி இயக்க வேண்டும் என்று எழுத்து பிரதியோடு வருகிறது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டியது மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே. அதற்கும் கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த நல்ல தெளிவான ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். நாம் சில அடிப்படையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபொழுது நாமும் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் சற்று புரிந்து கொள்ளும்படியாக நான் தனிப்பட்ட விதத்திலே கூறுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழங்கால எருசலேம் பட்டணத்திற்கு வெளியே சிலுவையிலே இயேசு மரித்தபொழுது அவர் என்னையும் அங்கே எடுத்து சென்றார். நான் தான் குற்றவாளி, அவர் குற்றவாளி அல்ல, ஆனால் என்னுடைய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். இது நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். நாம் அவரோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ரோமர் 6:4 வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலே அவரோடு கூட நாம் அடையாளப்படுத்தப்பட்டது போல அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுபோலவே அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் அவரோடு கூட நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவுடனே கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களுக்கு 2 இடங்கள் தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக மரித்த இரட்சகராக விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் அது கிறிஸ்து மரித்தபொழுது அவர் மேலே வைக்கப்பட்டு விட்டது. அப்படி இல்லை என்றால் இன்றும் உங்கள் பாவம் உங்கள் மேலேயே இருக்கிறது. நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. உங்களுடைய பாவத்திற்கான 3வது வேறு ஒரு இடம் இல்லை. அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லும்பொழுது ஒருவரை பூரணமாக நீரினுள் மூழ்கி கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திலே இது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. தண்ணீரினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் வெளிப்படையான ஒரு சடங்காச்சாரம் அல்லது அடையாளம். இவ்வாறு செய்யும்பொழுது கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. 1 Peter 3:21 பாருங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இதற்கு முந்தைய வசனத்திலே எப்படி 8 ஆத்துமாக்கள் பெருவெள்ளத்திலே பேழையிலே ரட்சிக்கப்பட்டது என்பதை கூறுகிறது. பேழையினுள்ளே இருக்கும்பொழுதே அவர்கள் தண்ணீரினாலே வந்த நியாய தீர்ப்பை கடந்து சென்றார்கள். பேழைக்கு வெளியே தண்ணீரிலே இருந்த ஜனங்கள் எல்லாரும் மூழ்கி போனார்கள். எனவேதான் இங்கே அதற்கு உப்பனையான ஞானஸ்நானமானது என்று பேதுரு எழுதுகிறார். ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்துவதாய் இருக்கிறது. அவர்கள் அந்த பேழையோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், எனவே பேழைக்குள்ளே சென்றார்கள். தண்ணீரின் மேலே மிதந்த அந்த பேழையை தேவன் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். இப்பொழுது தேவன் கிறிஸ்துவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் என்னை பார்க்கிறதில்லை, ஏனென்றால் நான் கிறிஸ்துவிலே இருக்கிறேன். அவரே என்னுடைய பேழையாயிருக்கிறார். மரணம் என்னும் தண்ணீருக்குள்ளே கிறிஸ்து எனக்காக கடந்து சென்றார். நாம் கிறிஸ்துவிலே இருக்கிறோம். நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமானது. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு சத்தியத்தை நீங்கள் தவற விடுகிறீர்கள். இப்பொழுது ரோமர் 6:5 பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய மரணத்திலே அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருப்போம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். விவசாயத்திலே ஒட்டுப்பயிர் செய்வதை ஒருவேளை அறிந்திருப்பீர்கள். சாதாரண ஒரு மாமரத்தை நல்ல ஒரு மாமரத்தோடு இணைக்கும் பொழுது அதன் மூலமாய் வருகிற கனிகள் வித்தியாசமானதாய் இருக்கிறது, சிறப்பானதாய் இருக்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படும் வார்த்தை மிக மிக முக்கியமானது. 3 அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்கிறார். இங்கே 6 அறிந்திருக்கிறோம் என்று தெளிவாய் சொல்கிறார். நம்முடைய பழைய மனுஷன் என்று சொல்லும்பொழுது நம்முடைய தாத்தாவை குறித்தோ மூதாதையர்களை குறித்தோ சொல்லவில்லை. நம்முடைய பழைய சுபாவமானது கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொல்லும்பொழுது அது பாவத்தை குறித்த எந்த உணர்வு மற்றதாய் போகும்படியாக என்று சொல்லலாம். இவ்வாறு தேவன் நமக்காக செயல்பட்டிருப்பதனாலே நாம் பாவத்திற்கு இனி பணிவிடை செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. பவுல் அங்கே சொல்லும்பொழுது பழைய சுபாவம் முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது என்று சொல்லவில்லை. பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருப்பதனாலே பாவம் செய்யக்கூடிய நம்முடைய சரீரமானது அந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஒளிந்ததாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாருங்கள் ரோமர் 6:7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அதாவது கிறிஸ்துவுடனே கூட மரித்தவன் பாவத்திலிருந்து நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். கிறிஸ்துவுடனே கூட அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். 8, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கவனித்தீர்களா? நாம் கிறிஸ்துவுடனே கூட மரிப்போம் என்றால் நாம் அவரோடு கூட இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்திற்கு பின்னரும் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ்வோம் என்பதையும் விசுவாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு நாள் மரித்தோரிலிருந்தும் நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். ரோமர் 6:9, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இந்த 9 நாம் அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சத்தியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:18 நாம் வாசிக்கும் பொழுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உயிர்த்தெழுதல் நித்தியத்தை கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுத்தது போல அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்தியம் திறக்கப்படுகிறது. இப்பொழுது ரோமர் 6:10 பாருங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் ஒரு முறை மரித்தார், ஆனால் இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவேதான் நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிலைமையிலிருந்து உங்கள் வாழ்நாட்களிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் உங்களை அவர் ரட்சிக்க முடியும். விசுவாசிகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியத்தை அடுத்த வசனம் முதல் பார்க்கிறோம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள் என்பது ஏதோ அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ என்று சிந்திப்பதல்ல. இது கணக்கிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். 10 மூடைகளை அந்த அறைக்குள்ளே கொண்டு வைத்தாகிவிட்டது, அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது அங்கே ஒரு காரியம் செய்து முடிக்கப்பட்டதாகிவிட்டது. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நாம் பாவத்திற்கு மறித்து தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்துக்குள்ளே இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 6:12 பாருங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இதன் பொருள் என்ன? பாவம் தொடர்ந்து உங்களுடைய சரீரத்திலே உங்களை ஆட்சி செய்ய வேண்டாம். உங்கள் சரீரம் சொல்லும் பாவ ஆசைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இப்பொழுது உயிரோடு பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து புரிந்து மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இன்றைக்கும் அவர் என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரித்தபடியினாலே நாமும் அவரோடு கூட மறித்திருக்கிறோம். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதனாலே அவரோடு கூட நாமும் இப்பொழுது அவருக்கென்று வாழும்படியாக கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய பாவ ஆசைகளுக்கு நாம் இணங்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் பாவத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அடித்தாய்விட்டது. இதை தெளிவாக அறிந்து கொண்டு இந்த அற்புதமான சத்தியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அடுத்த நிகழ்ச்சி முதல் அனுதன வாழ்க்கையிலே எப்படி நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை குறித்து பவுல் சொல்லுகிற சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34.